இன்று நாம் கேட்கவிருப்பன கவிதை கனவுகளோடு இணைந்து வரும் விவிலிய தேடல் மற்றும் செய்திகள்.
வேடிக்கை வாழ்க்கையில் வாடிக்கையாய் சுமக்கிறோம் துன்பங்களை, மறைக்கும் துன்பங்கள் மறைவதில்லை, மறுபிறப்பு பெறுகின்றன. கூட்டி சேர்கின்றன துன்பங்கள், பின் கழித்து அழிகின்றன இன்பங்கள். வலிகளை இயல்பாய் சுமக்கிறோம் துன்பங்களோடு இலவச இணைப்பாய், உலக உயிர்களில் மிச்சம் இருக்கிற எச்சங்களாய், துன்பங்கள் தூக்கி சுமக்கும் போது மட்டும் சுமையாய் இறக்கிய பின் இலகுவாய். மென்மையாய் உணர்கிறோம் துன்பம் மிகுந்த வழிகளை மன உறுதியுடன், நீண்ட வாழ்க்கையில் சீண்டிய துன்பங்கள் அழிவதில் உன் வாழ்க்கை இனிக்கிறது. அன்புள்ளங்களே, நாம் அடியோடு வெறுக்கக்கூடிய ஆனால் நம்மை விட்டு நீங்காத ஒன்று உண்டு என்றால் அது துன்பம்தான். துன்பம் என்பது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் நம் வாழ்வின் மிக பெரும் பகுதியை நமக்கு பிடிக்காத இந்த துன்பத்தை பற்றி பேசுவதிலும் சிந்திப்பதிலும் அத்துன்பத்திலேயே உழல்வதிலுமே செலவிடுகிறோம் என்பது நாம் உணர்ந்திராத உண்மை. மனித வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது. உலகில் துன்பம் இல்லாதவரை காண்பது அரிது. பெரியவர் முதல் சிறியவர் வரை ஏதாவது ஒரு துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. வறுமை, வேலையின்மை, கடன் தொல்லை, வியாபாரத்தில் நட்டம், தொழில் பிரச்சினைகள், வம்பு வழக்குகள், வீண் பழிகள், குடும்பத்தில் குழப்பங்கள், தீராத நோய்கள், விபத்துக்கள், அகால மரணம், குழந்தை பாக்கியமின்மை என விதவிதமான துன்பங்கள் மக்களை வாட்டி வதைக்கின்றன. இத்துன்பப் புயலிலிருந்து மீள முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். துன்பங்களை தாங்க முடியாமல் சிலர் போதைக்கு அடிமையாகின்றனர். சிலர் சித்தம் கலங்கி பைத்தியமாகின்றனர். சிலர் தன்னையே மாய்த்துக் கொள்கின்றனர்.
வாழ்க்கையில் துன்பம் பெருகும் போது தோல்விகள் எப்பக்கமும் தோன்றும் போது, வியாதிகள் என்னை மூழ்கும் போது, வேதனைகள் என்னை ஆழ்த்தும் போது, முடியாது என்று மனிதர் கூறும்போது ஆதரிப்பாரில்லை என்று உணரும்போது, எப்பக்கமும் இருள் சூழும் போது, நம்பிக்கை இல்லை என்று எண்ணும் போது, என் தேவன் என் துன்பத்திலும் பெரியவர், என் தேவன் என் தோல்வியிலும் பெரியவர், என் தேவன் என் வியாதியிலும் பெரியவர், என் தேவன் என் வேதனையிலும் பெரியவர்.
அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 102. இது துன்புற்ற தனி மனிதருடைய புலம்பல். தனி மனிதனுடைய துன்பங்களோடு சீயோனுடைய ஏக்கத்தையும் அவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இஸ்ரேலின் கடவுளுக்கு மட்டுமே உள்ளதென, உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதையும் எடுத்து சொல்லும் திருப்பாடல் என விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இத்திருப்பாடல் எழுதப்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதை வாசிக்கும்போது ஏதோ இன்று துன்புறும் மனிதர்கள் புலம்புவதைப் போலவும் இறைவனிடம் மன்றாடுவதைப் போலவும் உள்ளது. இன்று துன்பத்தில் உடைந்து போகும் மனிதர்கள் உடல் நலிவுற்று சதை ஒட்டி போய் எலும்போடு எலும்பாக தூக்கமின்றி கண்ணீரோடு வாழ்கிறார்கள். இதை பார்க்கும் பலரும் ஏளனம் செய்கிறார்கள். ஆறுதல் சொல்லவோ தேற்றவோ யாரும் இல்லாமல் தனிமையிலே காலத்தை கழிக்கிறார்கள். இதைத்தான் இத்திருப்பாடலின் பின்வரும் சொற்றொடர்கள் நமக்கு சொல்லுகின்றன. 3 முதல் 11 முடிய உள்ள சொற்றொடர்கள்.
என் வாழ்நாட்கள் புகையென மறைகின்றன, என் எலும்புகள் தீச்சூழ என எரிகின்றன, என் இதயம் புல்லைப் போல தீந்து கருகுகின்றது, என் உணவையும் நான் உண்ண மறந்தேன், என் பெருமூச்சின் பேரொலியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டிக்கொண்டன, நான் பாலை நில பறவை போல் ஆனேன், பாழ் நிலத்தின் ஆந்தை போல் ஆனேன், நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன், என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழித்துரைக்கின்றனர், என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர், சாம்பலை நான் உணவாக கொள்கிறேன், என் மது கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன், ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன், நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர்.
எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று நம் வாழ்வில் துன்பங்கள் உருவாகின்ற விதம் பற்றியும் அவற்றை கையாளும் விதம் பற்றியும் சிந்திப்போம். துன்பங்கள் இருவகைப்படுகின்றன. வெளிப்படையான துன்பம் மற்றும் உள்ளார்ந்த துன்பம். உடல்நலம், வேலை, உறவு பரிமாற்றம், வீடு, குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஏற்படும் பின்னடைவுகளை வெளிப்படையான துன்பங்கள் எனலாம். இந்த வெளிப்படையான துன்பங்கள் உள்ளார்ந்த தாக்கங்களை உருவாக்கும் போது அவற்றை எதிர்கொள்கின்ற திறமை, அவற்றை கையாளுகின்ற பக்குவம் மிகவும் அவசியம். எதிர்கொள்ளும் திறமையும் கையாளுகின்ற பக்குவமும் இல்லாத போது அவை உள்ளார்ந்த துன்பங்களாக மாறுகின்றன. இதன் விளைவாக தூக்கமின்மை, தலைவலி, உடல் வலி, சோர்வு, ஆர்வமின்மை என வெளிப்படையான துன்பங்கள் உருவாகின்றன. உதாரணமாக, திடீரென ஏற்படும் வானிலை மாற்றத்தால் குளிரான காற்று வீசுகிறது. எதிர்பாராத குளிர்காற்று உடலுக்கு ஒத்துக்கொள்ளாததால் தலைவலி, சளி, காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த வெளிப்படையான துன்பங்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லையே, வேலைக்கு போகாவிட்டால் என்ன சொல்லுவார்கள் என உள்ளார்ந்த தாக்கங்களை ஏற்படுத்தி அதன் விளைவுகளாக கவலை, பயம் போன்ற உள்ளார்ந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவ்வாறு வெளிப்படையான துன்பங்கள் உள்ளார்ந்த துன்பங்களை தோற்றுவிப்பதும், உள்ளார்ந்த துன்பங்கள் வெளிப்படையான துன்பங்களை தோற்றுவிப்பதும் மாறி மாறி நடக்கிறது. தனி மனிதரின் துன்பங்கள் அவரை மட்டும் பாதிப்பதில்லை, மாறாக அவரோடு இணைந்து குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்களையும் பாதிக்கிறது. துன்பத்தை மறக்க, தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க மனிதர்கள் கண்டுபிடித்த ஒன்று போதை. உடல் வலியை மறக்க போதை, குடும்ப கஷ்டத்தை மறக்க போதை, நடந்தவற்றை, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மறக்க போதை என போதையை தங்கள் துன்பங்களுக்கு தற்காலிகமான மருந்து என நினைக்கிறார்கள். இவ்வாறு தற்காலிகமான மருந்தாக கருதப்படும் போதை நிரந்தர துன்பத்திற்கு வழிவகுக்கிறது என்பதற்கு இதோ ஓர் உதாரணம். கடந்த புதனன்று தினமலரில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. சென்னை அம்பத்தூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதியினர் வசிக்கின்றனர். நண்பர்களோடு எப்போதாவது குடிக்க பழகிய குடும்பத் தலைவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை எழுந்தது. இச்சண்டையை மறக்க மேலும் குடித்தார். ஒரு கட்டத்தில் குடியை நிறுத்த அவரால் முடியவில்லை. குடிப்பழக்கத்தை விட்டுவிட ஆசைப்பட்டாலும் அதை விட முடியவில்லை என நொந்து வருந்து தீக்குளித்தார் அவர். அதை பார்த்த மனைவி அவரை காப்பாற்ற போனார். இன்று இருவரின் நிலைமையும் கவலைக்கிடம் என்று செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது.
தடையும் துயரும் இடரும் தொடரும் பயனும் மறவாதே, கடலும் அலையும் புயலும் சூடும் பாதை மாறாதே.
அன்பார்ந்தவர்களே, நமக்கு புதிதாக ஒரு துன்பம் வந்துவிட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என நம் மனதும் அறிவும் தேட ஆரம்பித்து விடுகின்றன. அக்கணத்தில் நம் மனதில் இருப்பதெல்லாம் எப்படியாவது அத்துன்பத்திலிருந்து வெளிவந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான். அதை மட்டும் சிந்திக்கும் நம் மனதும் அறிவும் உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் அழுத்தத்திற்கும் உள்ளாகின்றன. இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளுக்கு மத்தியில் துன்பத்திலிருந்து வெளிவர நாம் எடுக்கின்ற அவசர முடிவுகள் இன்னும் பல துன்பங்களை கொண்டு வருவதை கேள்விப்பட்டிருப்போம், அல்லது நாமே அனுபவத்தால் உணர்ந்திருப்போம். எனவே துன்பங்களை களைவதை விடவும் அவற்றை எதிர்கொள்ளும் வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவற்றில் முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, துன்பங்களை பற்றிய நமது கண்ணோட்டம் மனப்பாங்கு மாற வேண்டும். நம் துன்பத்தை எதிர்மறையாக மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் உளவியலாளர்கள் துன்பம் என்பது எதிர்மறையானது மட்டுமல்ல, சில நேரங்களில் நேர்மறையானதாகவும் இரண்டிற்கும் இடைப்பட்டதாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். என்ன அன்பர்களே, துன்பங்களை எப்படி நேர்மறையாக பார்க்க முடியும் என்று தோன்றுகின்றதா? நமக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் பலர் துன்பங்களை நேர்மறையாக பார்த்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் வாழ்ந்து அனுபவித்து சொன்னவை கவிதை வரிகளாக.
துன்பங்கள் எதற்கு? துன்பங்கள் துவண்டு போவதற்கு அல்ல, தூங்கிவிட்ட துணிவை தட்டி எழுப்ப. துன்பங்கள் சோர்ந்து போவதற்கு அல்ல, சுறுசுறுப்பின் ஊற்றை கண்டுகொள்ள. துன்பங்கள் வீழ்ந்து போவதற்கு அல்ல, எப்பொழுதும் எழும் தன்னம்பிக்கை பெற. துன்பங்கள் மண்ணோடு போவதற்கு அல்ல, மண்ணில் வீழ்ந்து உயிராகும் விதையாக. துன்பங்கள் வெம்பி போவதற்கு அல்ல, வெற்றியின் இரகசியங்களை கற்று தெளிந்திட. வாழ்வில் துன்பங்கள் எதற்கென்பது இப்போது புரிந்தது எனக்கு.
துன்பங்கள் நம்மை திக்கி திணற வைப்பவை மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தந்த சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களும் தான். சற்று நினைவுபடுத்தி பாருங்கள், தடுப்பூசி போட்டால் வலி உயிர் போகும். எனவே அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஊரை கூட்டியிருப்போம். வலி 2 நாட்களுக்கு நீடித்திருக்கும். அது ஒரு துன்பம்தான். அதை நாம் எல்லாருமே அனுபவித்திருப்போம். ஆனால் அந்த தடுப்பூசி போடவில்லை எனில் போலியோ அம்மை நோய்களுக்கு பலியாகியிருப்போம் என்பது நமது அனுபவ பாடம். புல்லாங்குழலை எடுத்துக்கொள்வோம். மூங்கில் குச்சி தன் மீது துளைகள் இடப்படும் போது ஏற்படுகின்ற வலி, வேதனை, துன்பங்களை தாங்கிக் கொள்வதால், ஏற்றுக்கொள்வதால் தான் ரம்மியமான இசையை தரும் புல்லாங்குழலாக மாறுகிறது. தங்கத்தை எடுத்துக்கொள்வோம். தங்கம் நெருப்பில் புடமிடப்படும் போதும் அடித்து வளைக்கப்படும் போதும் ஏற்படுகின்ற வலி, வேதனைகளை தாங்கிக் கொள்வதால் தான் கண்ணை கவரும் அணிகலனாக மாறுகிறது. எல்லாராலும் விரும்பி வாங்கப்படுகிறது. அதேபோல் நம்முடைய துன்பங்கள் நம்மை உருவாக்கி இருக்கின்றன. நாம் தாங்கிக் கொண்ட வலியும் வேதனையும் தான் நம்மை உயர்த்தி இருக்கின்றன என்பதை மறந்துவிட முடியாது. எனவே அவற்றை நேர்மறையாக பார்க்க வேண்டும்.
கலங்காதே நெஞ்சமே, கர்த்தரும் கேடகம், எதிர்காலம் அவர் கையில், எதற்கும் நீ அஞ்ச.
அன்பார்ந்தவர்களே, துன்பம் இல்லாத மனிதர்கள் இல்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒரு உருவத்தில் துன்பம் நம்மை தொற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. துன்பம் இல்லாமல் வாழ்வதென்பது உப்பில்லாத தண்ணீரை கடலில் எடுப்பதற்கு முயற்சிப்பதை போன்றதாகும். எனவே துன்பங்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக துன்பங்களோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. நம்மால் முடிந்தவரை துன்பங்களை களைய வேண்டும். துன்பங்களை களைய எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அதற்கெல்லாம் முதன்மையாக அவற்றை கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஒருவருக்கு இரத்த புற்றுநோய் உள்ளதென்று வைத்துக் கொள்வோம். புற்றுநோயை அகற்றி காப்பாற்ற முடியாத இறுதி நிலை என்று மருத்துவர் கைவிரித்து விட்டார். அப்போது என்ன செய்வோம்? உயிரை காக்க நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில், அந்த புற்றுநோயோடு இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கட்டும் என்று நினைக்க மாட்டோமா? வாரத்திற்கு ஒரு முறை இரத்தத்தை மாற்றி அவரது வாழ்நாளை நீட்ட மாட்டோமா? அதேபோல துன்பம் என்பது நம் வாழ்வில் நம்மோடு பயணிக்கக்கூடியது. ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று என துன்பம் படையெடுத்து வந்து கொண்டேதான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, துன்பம் வரும்போது கலக்கம் வரும். ஆனால் நம்மையே சுதாரித்துக் கொண்டு தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பயப்படுகிறோம் எனத் தெரிந்தால் பூனையும் புலியாக மாறும். நாம் எதிர்த்து நின்றால் புலியும் பூனையாகும் என்று சொல்வார்கள். எனவே துன்பத்தை கண்டு கலங்க தேவையில்லை. மாறாக அதை கையாள பழகிக் கொள்ள வேண்டும். பிரச்சனையை நேரில் பார்க்கும்போது பெரிய துன்பம் போல தெரியும். ஆனால் தைரியத்தோடு நெருங்கும் போது அது ஒன்றுமில்லாத சிறு துரும்பாக மாறிவிடும். துன்பங்களை தைரியமாக எதிர்கொள்வோம். அவற்றை வென்று நம் வாழ்வில் வெற்றி நடை போடுவோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.